الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اول بيت بني للناس الذي ببكه مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم احب البلاد الى الله مساجدها الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகளும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை விட்டும் நாம் திடீரென்று போய்விடுவோம். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் ஸ்கூலால் இருந்து அழுது புரளாபித்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ புழுபூச்சிகள் நிறைந்திடம், இருள் நிறைந்திடம், உதவி செய்வதற்கு யாருக்கும் நெருங்க முடியாத ஒரு இடம். இக்கட்டான அந்த கட்டத்திலே எமக்கு உதவி செய்வது எம்முடைய காசு பணமோ, பட்டம் பதவிகளோ, குடும்பத்தார்களோ, எதுவுமே அங்கே நெருங்க முடியாது, யாராலும் உதவி செய்ய முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இக்கட்டான கட்டத்திலே, அந்த இருள் நிறைந்த வீட்டிலே, நெருக்கடியான அந்த கட்டத்திலே எம்முடைய கபரை விசாலமாக்கி, கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தி, தனிமைக்கு துணையாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் அந்த தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம். நாம் தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த திக்ருகள், இஸ்திகஃபார்கள், துஆக்கள், தான தர்மங்கள், இவைதான் கால்மாட்டிலும் வலதிலும் வடதிலும் தளமாட்டிலும் இருந்து எமக்கு உதவி செய்து இக்கட்டான கட்டங்களில் எல்லாம் எமக்கு உதவி செய்து எம்மை கரை சேர்க்கக்கூடிய அந்த தக்வாவையும் அந்த சாலிஹான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக இந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு வசந்தத்துடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். உலகமே அநியாயத்தால், படு பாவங்களினால் இருள் சூழ்ந்து மோசமான ஒரு கட்டத்திலேதான் அறிவனும் ஒளியை ஏந்தி வந்தார் உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சிறப்பான ரபியுல் அவல் மாதம் தகப்பனார் அப்துல்லாவுக்கு மகனாக தாயார் ஆமினாவுடைய வயிற்றிலே இருந்து ரபியுல் அவல் மாதம் புறை 12 திங்கட்கிழமை சுபகுக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே குழந்தைகள் பிறப்பதற்கு மாற்றமான நிலைப்பாட்டிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு வணங்கிகளுடைய பாரிஸ் நாட்டு நெருப்பை கூட அணைத்துக் கொண்டு அணையக்கூடிய நிலைமையிலே, எத்தனையோ விக்கிரகங்கள் உடைஞ்சி தலக்குப்பாக விழக்கூடிய நிலைப்பாட்டிலே, அந்த ஹிஜாசுடைய மாநிலமே அப்படியே பிரகாசிக்கக்கூடிய நிலைமையிலே, ஓடிக்கொண்டிருந்த வட்டியிருந்த நதிகள் கூட ஓடக்கூடியதாக, ஏனைய குழந்தைகள் பிறப்பதற்கு மாற்றமாக தலைக்கு எண்ணெய் பூசப்பட்டவராக, தொப்புள் கொடி வெட்டப்பட்டவராக, கண்ணுக்கு சுருமாவிடப்பட்டவர்களாக,
ஏனைய குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அழுதவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக அனைத்து விரல்களும் ஒத்து ஏகத்துவத்தை அடையாளத்தை தனிமா விரலை காட்டியவர்களாக சுஜூதுடைய நிலைப்பாட்டிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரிக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த உத்தமர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்திலே அல்லாமீன் என்று அழைத்தார்கள். அவர்கள் மலம் கழித்தால் மலத்தை அப்படியே பூமி மறைத்துக் கொள்ளும், கவ்விக்கொள்ளும். அவர்கள் நடந்தால் அதிலே நிழல் இருக்க மாட்டாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே ஈ கொசு மொய்க்க மாட்டாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வை என்னுடைய வேர்வைக்கு மாற்றமாக கஸ்தூரியை விட மனமானதாக அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு உலகத்தில் இருந்தது. ஏராளமான அற்புதங்களை கொண்டவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, 25வது வயதிலே விதவையான மக்காவுடைய சீமாத்தியான ஹதீஜா பிராட்டியை திருமணம் செய்தார்கள். நபி அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளுமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருளினான். ஆண் குழந்தைகள் 3 பேர்களையும் சின்ன வயதிலே அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டான். ஏன் இருந்திருந்தால் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். லா நபிய பௌதி, எனக்கு பின்னால் என்ற நபியும் உலகத்திலே வரமாட்டார்கள். எனவே அந்த ஆண் குழந்தைகளை அல்லாஹ் சிறு வயதிலே மௌத்தாக்கி விட்டார். 40வது வயதிலே நுபுவத்து கிடைக்கிறது, நபிப்பட்டம் கிடைக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் என்ற ஆயத்தை இறக்கி வைத்து நபித்துவத்தை கொடுக்கிறான் அந்த ஹிரா மலையிலே. 51வது வயதிலே ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான கஷ்டங்களுக்கு ஊதி துபில்லா வலம் தூதியாத் யாராலும் எந்த ஒரு நபியாலும் எந்த ஒருவரும் அச்சுறுத்தப்படாத அளவு நோவிக்கப்படாத அளவு நோவிக்கப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக அன்பு நபி அவர்களை 7 வானங்கள் தாண்டி அல்லாஹுடைய தரிசனம் எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி முஸ்தபா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு நபியும் சிறைக்கு பின்னால் அல்லது வஹி மூலம் கலைக்கப்பட்டார்களே தவிர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 51வது வயதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜ் என்ற யாத்திரை மூலமாக அல்லாஹ்வுடைய தரிசனம் அடைந்து நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் தெரிவு செய்தார். 53வது வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு மக்காவை பார்த்து கௌபத்துல்லாவை பார்த்து சொல்கின்றார்கள், கௌபாவே உன் மீது எனக்கு விருப்பம் இருக்கிறது, என்றாலும் இந்த மக்கள் என்னை வெளியாக்கின்றார்கள், இல்லை என்றால் இந்த ஊரை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்று அந்த கௌபத்துல்லாவை பார்த்து நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்றார்கள். 53வது வயதிலே ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். மக்காவிலே போய் 10 வருடங்கள் அங்கே ஆட்சி செய்துவிட்டு 63வது வயதிலே அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி எய்துகிறார்கள். அங்கே அல்லாஹுடைய ரஹ்மத்தின் பக்கம் அங்கே போய் சேர்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நபி அவர்களுடைய சுருக்கமான வரலாறு இதுதான். அந்த உத்தமர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே உம்மத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக, உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்காக, உம்மத்தை சீராக்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த இடம்தான் பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடியது. அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஹிதாயத்தை கொடுப்பதற்காக கேந்திரஸ்தலமாக பயன்படுத்தியது பள்ளிவாசல். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் என்று சொல்லும் பொழுது சாதாரண ஒன்று அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக பூமியை படைக்க நாடிய பொழுது முதலாவதாக கௌபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் பூமியை படைக்க ஆரம்பித்தான். படைக்கப்பட்ட பூமிக்கு மேலால் முதலாவது கட்டுமானமா இன்ன அவ்வள வைத்தின் ஒளி அலின்னாஸ், மனிதர்களுக்காக முதல் கட்டப்பட்ட வீடு பள்ளிவாசல் கௌபத்துல்லாவை. அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் கட்டுகிறான். அதற்கு பிறந்துதான் ஆதம் அலை சலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கௌபத்துல்லாவுக்கு நேரே தான் மஸ்ஜித் அதாவது பைத்துல் மக்மூர் என்ற பள்ளிவாசலை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 70,000க்கும் மேற்பட்ட மலக்குகள் வலம் வருகிறார்கள், நுழைந்து விடுகிறார்கள், வெளியே வரமாட்டார்கள். அதற்கு நேராகத்தான் கௌபத்துல்லாவை அமைத்து வைத்திருக்கிறான். மனித மலக்குகள் வலம் வருவது போன்று மனிதர்கள் மலம் வந்து பாவக்கரைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் கௌபத்துல்லாவை அமைத்து வைத்திருக்கிறார். இந்த கௌபத்துல்லாவுடைய தொடர்ந்துதான் இந்த கௌபத்துல்லாவுடைய தொடர்புதான் ஏனைய பள்ளிவாசல்கள். ஏன் நாம் அந்த கௌபத்துல்லாவை பார்த்து தொழ வேண்டும்? உலகத்தில் எங்கிருந்தாலும் நாலா கோணத்தில் இருந்தும் கௌபத்துல்லாவை பார்த்துத்தான் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அங்கே முன்னோக்கித்தான் தொழுகிறோம். அந்த கௌபத்துல்லாவுக்கு இறக்கக்கூடிய ரஹமத்துகளை அல்லாஹ் பிரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் பள்ளிவாசல்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். கௌபத்துல்லாவுக்கு ரஹமத் இறங்குறது, இங்கே அதனுடைய பங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் பள்ளி வாசல்களுக்கு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளி வாசலுக்கு போங்க, பள்ளி வாசலிலே தொழுகையில் இமாஞ்சமாத்திலே ஈடுபட்டுக் கொள்ளுங்க என்றெல்லாம் ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது? அந்த கஃபத்துல்லாவுடைய ரஹமத்தை உலகத்திலே பிரித்து கொடுக்கக்கூடிய நம் பள்ளி வாசல் அன்புக்குரியவர்களே. அதனாலே தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனை பள்ளி வாசலுடன் தொடர்புள்ளவனாக நீங்கள் காண்கின்றீர்களா? ஃபல்யஷ்ஹதுலஹு பில் ஈமான், அவருக்கு ஈமான் உள்ளவர் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, நாளைய கியாமத்திலே பயங்கரமான அந்த கட்டத்திலே கூட சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் கடினமான சூடு, 9 கோடி 30 லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஃபேன் ஏசி என்று பாவிக்கிறோம். நாளைய கியாமத்தில் சூரியனோ தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும், பூமியோ சிம்புத்தரையாக இருக்கும். மனிதர்கள் உலகத்திலே கழித்த நேரங்களை, வீணாக கழித்த நேரங்களை இங்கே யோசிக்க மாட்டார்கள். டிவிக்கு முன்னாலேயும் குட்டுவத்திலேயும் டாம் போட்டிலேயும் கரம்போட்டிலேயும் காட்சி குட்டத்திலேயும் கடையடியிலேயும் வீணாக நேரத்தை பலாய்கள் கழித்துக் கொண்டு, பலாய்களை கதைத்துக் கொண்டு, பள்ளி வாசல் என்று கூட இல்லாமல் பள்ளி வாசலில் இருந்து நேரத்தை கழிப்பதற்காக வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீணாக கழிக்கப்பட்ட ஒவ்வொரு செகண்டையும் நாளைய கியாமத்திலே மனிதர்கள் கைகளை கடித்து கடித்து திம்பார்கள், அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், கண்ணீராக வடிப்பார்கள், ரத்தமாக வடிப்பார்கள், செலமாக வடிப்பார்கள். கப்பல் ஓட்டவிடப்படும் என்றால் கப்பல் ஓட்டும் அளவுக்கு அழுவார்கள். ஏன்? உலகத்திலே வீணாக நேரத்தை கழிச்சிட்டோமே. 50-60 வருஷம் வாழ்க்கை அமார் உம்மத்தி மாபைன சித்தீன் இலா சபீன், 50-60 வருஷம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஆகரத்தோடு ஒட்டு பார்க்கும் பொழுது இந்த யோமன் இந்த ரப்பிக்க கால்ப சனத்தின் மிம்மா தவுதூர், நாங்கள் கணக்கெடுக்கப்படக்கூடிய 1000 வருஷங்கள் தான். 1000 வருஷம் சியாமத்திலே ஒரு நாள், அந்த ஒரு நாள் கணக்கின் அடிப்படையில் 2.5 நிமிஷமும் 2.5 நிமிஷத்துடைய அளவுதான் உலகத்துடைய வாழ்க்கை. 50-60 வருஷம் வாழ்க்கை. இதை மனிதர்கள் வீணாக கழித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றால் நாளைய சியாமத்திலே மிக வருத்தப்படுவார்கள், அழுவார்கள், கை செய்தப்படுவார்கள், கண்ணீரை வடிப்பார்கள், கப்பலோட்டும் அளவுக்கு அழுவார்கள். அந்த அழுகையை கொண்டு பிரயோசனம் அளிக்க மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக யாரெல்லாம் பள்ளி வாசலோடு தொடர்புள்ளவர்களாக, பள்ளி வாசலுடன் தொடர்புள்ளவர்களாக ஒரு நேர தொழுகை அடுத்த நேரம் எதிர்பார்த்து பள்ளியுடைய கிதமத்துகளில் பள்ளியுடைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்களோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 கூட்டத்தார்களுக்கு நாளைய கியாமத்திலே நிழல் வழங்கப்படும், அரசுடைய நிழலை கொடுப்பார். கல்புகம் அல்லக்கும் பில் மசாஜித், எந்த உள்ளங்கள் பள்ளியுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்களோ அந்த கடினமான கட்டத்திலும் அரசுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடியது லேசான ஒன்று அல்ல என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு பெண்மணி பள்ளி வாசலிலே ஊத்தை பரப்பினால், உம்மு மேஜன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி மௌத்தாகிவிட்டார், நபி அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, கேள்விப்பட்டார்கள், ஏன் எனக்கு அறிவிக்கல, ஏன் எனக்கு சொல்லல, மையத்தொண்டிலே கலந்து கொள்ள முடியாமல் போனால் கபரடியிலே போய் அந்த கபரிடத்திலே தொழுது கொள்ள முடியும், தொழுது விட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொர்க்கத்தில் நடமாடுறதை கண்டேன். அவர்கள் என்ன செய்த வேலை? அன்புக்குரியவர்களே, பள்ளி வாசலில் உள்ள ஊத்தையை பறக்கி வீசினார்கள். இதுதான் அவள் செய்த பணி. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே ஊத்தை இருந்தால் அதை பறக்குவதற்கு வெக்கம், மோய்சாவுக்கு சத்தம் வைக்கிறார்கள், ஏசுகிறார்கள், இதை செய்யலையா, இந்த பணியை நிறைவேற்றலையா, ஏன் உங்களுக்கு சம்பளம் தந்து வைக்கணும், இல்லை நாமும் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய மகர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊத்தைகளை பிறக்கக்கூடியவர்களை கூட சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, பள்ளியுடன் தொடர்பு லேசான ஒரு பணி அல்ல என்பதை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வரப்பது நடப்பது, பள்ளியில இருப்பது தங்குவது, ஏற்றுக்காம இருப்பது, அன்புக்குரியவர்களே, இவைகள் அனைத்தும் அமல் இபாதத்துடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் ஒரு பள்ளியை கட்டுவதற்காக உதவி செய்கிறார்களோ, எந்த அளவு உண்டால் ஒரு புறா கூட அளவு கட்டினாலும், கட்டுவதற்கு உதவி செய்தாலும், ஒரு சிமெண்டி பேக்கு தான், ஒரு கல்லு தான், அன்புக்குரியவர்களே, பனல்லாஹு வைத்தம் பில் ஜன்னா, நாளைய கயாமத்தில் முக்தினால் அமைக்கப்பட்ட மாளிகைகளை அல்லாஹ் வழங்குகின்றார் என்றால், சுப்ஹானல்லாஹ், பள்ளி வாசலுக்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரும் அந்தஸ்து இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மஹபத்துல் மலாயிக்கா, மலாயிக்காமார்கள் தங்கக்கூடிய இடம், இங்கே தக்வா உள்ளவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் பள்ளி வாசல் என்று சொன்னால் லேசான இடம் அல்ல. வன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளி வாசல் என்று சொல்லும் பொழுது அது அல்லாஹுக்கு சொந்தமானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த பள்ளி வாசல் இது அல்லாஹுக்கு சொந்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மாதத்திலே தான் அப்ரஹா என்ற அரசன் பெரும் யானை படையை திரட்டிக் கொண்டு கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்தார். கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த பொழுது சொல்லப்பட்டது, நீ பள்ளி அழிக்க வந்திருக்கிறோம், அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவனுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் படை பட்டாளங்களை அனுப்பவில்லை, சின்னஞ்சிறு குருவி கூட்டங்களை அனுப்பி மக்கூல் சப்பப்பட்ட வைக்கோல் போல் அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அன்புக்குரியவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடியது அது பைத்துல் மால். அந்த பள்ளி வாசல் அது பைத்துல் மாலை சூறையாடுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விடத்திலே மாபெரும் தண்டனைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளியிலே கை வைப்பதா, இது மாபெரும் தண்டனைக்குரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அன்புக்குரியவர்களே, அந்த கஅபத்துல்லாவை அழிக்க வந்த ஆபிரஹாவுக்கு மட்டுமல்ல, அவனை சப்பப்பட்ட வைக்கோல் போல் அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, முதலாவது கௌபா என்று அந்த ஜெருசலத்திலே இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது, அதற்கு முதலாவது கை வைத்த ஷேரியல் அரோத், அவனையும் அல்லாஹ் இதுவரைக்கும் கேவலமாக பரலைஸிலே படுக்க வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே பாபரி மஸ்ஜிதை கை வைத்தவர்களை அல்லாஹ் கண்ணை குருடாக்கி விட்டார். அன்புக்குரியவர்களே, எம்முடைய நாட்டிலே கூட மாவனல்லை பள்ளியிலே கையை வைத்தவனை அல்லாஹ் அப்படியே காணிலே விழுந்து நாய் மாறி சாகுவதற்கு அல்லாஹ் ஆக்கினான். அதே போன்று தமிழ்லை பள்ளிக்கு கை வைத்தவனை அல்லாஹ் சும்மா விடவில்லை, அவனுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி வாகனம் குட்டி அல்லது அவரு குழப்பம் ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டு செத்து போன செய்திகள், இது போன்ற வரலாற்றிலே ஏராளமான செய்திகள். அன்புக்குரியவர்களே, யார் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் பள்ளி வாசலுக்கு யார் கை வைத்தார்களோ அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துகின்றார் என்பதை நான் சொல்லாமலே சம்பவங்கள் மூலம், சரித்திரம் மூலம், இன்றைய நடைமுறை மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சியாளராக இருக்கலாம், எந்த அதிகாரிகளாக இருக்கலாம், அன்புக்குரியவர்களே, பள்ளி வாசலிலே கை வைத்தவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் விடமாட்டார். அதுதான் இன்றைய நிலைப்பாட்டிலே படிப்பினைக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எமக்கும் படிப்பினை வர வேண்டும், விளங்க வேண்டும். பள்ளி வாசல் என்று சொல்லக்கூடியது மிக புனிதமான இடம். அதனுடைய பைத்துல் மாலாக இருந்தாலும் சரி, பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி, மிக புனிதத்துவம் பேணப்பட வேண்டிய ஒன்று. அதை புனிதமாக நாம் உழைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பரக்கத்து செய்வார். அதனுடைய தொடர்பு எம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பள்ளி வாசலை, இப்படியான பள்ளி வாசலை நிர்வாகம் செய்வது லேசான ஒரு பொறுப்பு அல்ல. அந்த நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நிர்வாகத்துக்கு அல்லாஹ் தராதரங்களை, குவாலிஃபிகேஷனை, அதுக்கு என்ன இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றார். அவன் சொல்லக்கூடியவனாக, ஜக்காத்து நிறைவேற்ற தகுதி இருந்தால் ஜக்காத்து நிறைவேற்றக்கூடியவனாக, அதே போன்று அவன் ஆகரத்தையும் அல்லாவையும் பயந்தவனாக, ஈமான் கொண்டவனாக, வலம் யஃஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சா நெஞ்சமுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அதற்கு என்ன தரம் என்பதை சொல்லிக் காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலை கேந்திர ஸ்தலமாக பயன்படுத்தித்தான் சமூகத்துக்கு ஏராளமான சேவைகளை செய்தார்கள், உலகத்துக்கு நாட்டுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே இப்படியான பரக்கத்துள்ள இடம் இந்த பள்ளி வாசலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி வாசல்களை பராமரிக்கக்கூடியவர்களே தரத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு பாரிய பொறுப்பை சுமந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர்கள் எங்கு போனாலும் மலாய்க்காமார்கள் பாதுகாவலர்களாக, செக்யூரிட்டிகளாக இருப்பார்கள். நோய் வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க மலாய்க்காமார்கள் சொல்வார்கள், செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாளைய கியாமத்திலே மாபெரும் அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பள்ளி வாசல் நிர்வாக செய்யக்கூடியவர்களே, அன்புக்குரியவர்களே, விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலத்திலே பள்ளி வாசல் என்று சொல்லும் பொழுது பள்ளி வாசலோடு தொடர்பட்டவர்கள் நிர்வாகம் என்று சொல்லக்கூடியவர்கள், சென்ற காலங்களிலே இந்த பள்ளி வாசலுடைய ஊருடைய நிர்வாகங்களை எடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் அச்சப்பட்டார்கள், பயந்தார்கள், அந்த பொறுப்பை சுமந்து கொள்ள அஞ்சினார்கள். அன்புக்குரியவர்களே, அதனாலே தான் கசையடிபட்டார்கள், சிறைவாசம் சென்றார்கள். எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது, நான் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போய்விடுவேன், ஆகரத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அதனுடைய பொறுப்புகளை தெரியாமல் எத்தனையோ மக்கள் அந்த பொறுப்புக்கு போட்டா போட்டி போட்டுக் கொண்டு அந்த பொறுப்புகளை சுமந்து கொள்வதற்கு பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு ஊர்களையும் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பார்த்தால் சுபஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பொறுப்புக்காக போட்டி போட்டு சண்டையிட்டு பெரும் குழப்பம் ஏற்பட்டு போலீசிலே கோர்ட்டிலே போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூலுன் அன் ரையத்தி. நீங்க ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், உங்களோட மெய்ப்பை தொட்டும் நாளைய கியாமத்திலே விசாரணை இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். யார் கேட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்காதீங்க என்று சொன்னார்கள். ஆசம் வைத்து மோகம் வைத்து வாழார்கள், கொடுக்காதீங்க என்று சொன்னார்கள். தகுதியுள்ளவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் முடியாது என்று அவர்கள் விரண்டுவிடக் கூடாது. அந்த பொறுப்பை அவர்கள் சுமந்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு அச்சத்தோடு தக்வாவோடு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் பள்ளி வாசலுடைய பொறுப்பு என்று சொல்லும் பொழுது இன்றைய மக்கள் விளங்கிக் கொள்வது என்ன என்றால், பள்ளியில பெயிண்ட் பண்றதும், பள்ளியை கட்டுறதும், பள்ளியில மோட்டரை திருத்துறதும், பள்ளியில ஏசி இருந்தா ஏசியை பார்க்கிறதும், லெப்பமோதினுக்கு சல்லி ஹசரத்துக்கு பணம் சம்பளம் கொடுக்கிறதும் பள்ளிக்குள்ள மட்டும்தான் பள்ளியுடைய பொறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருப்பதுதான் அவருக்கு மாபெரும் ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்கள் பிழையாக இருந்து கொண்டிருக்கிறது, தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ளே பள்ளியுடைய நிர்வாகம் 10% என்றால் பள்ளிக்கு வெளியிலே 90% பாரிய பொறுப்புகள் இருக்கின்றது. இவைகளை இன்று மக்கள் உணர்கின்றார்கள் இல்லை. அவை அனைத்துக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே தகுதியுள்ளவர்கள் அந்த தகுதியை சுமந்து சமுதாயத்துக்காக உம்மத்துக்காக இந்த காலகட்டத்திலே சேவை என்ற அடிப்படையிலே அவர்கள் சேவை செய்வது மிகவும் பொருத்தமாகவும் மிகவும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் அறிவார்ந்தவர்களும் உண்மையாக அல்லாஹ்வுடைய பயமற்ற உள்ளவர்கள் அவர்கள் தகுதியுள்ளவர்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. அந்த பொறுப்புகளை சரியாக செய்யாத இடத்திலேதான் ஏராளமான ஊர்களிலே பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, திருப்ப சொல்லிக் கொள்கிறேன், பள்ளியுடைய பொறுப்பு, பள்ளி வாசல் என்பது மிக முக்கியமான இடம். நபி அவர்கள் கேந்திர ஸ்தலமாக, தலைமையாக, ஹெட் ஆபீஸாக சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு பயன்படுத்திய இடம் பள்ளி வாசல் தான். பள்ளி வாசல் தான் மலாய்க்காமார்கள் தங்கக்கூடிய இடம், தக்வா உள்ள நல்ல மக்கள் வரக்கூடிய இடம். பள்ளியிலிருந்து தான் நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். அந்த சுமாமத் இப்னு உஸால் அவருக்கு ஹிதாயத்து கிடைத்ததும், சிறை கைதிக்கு ஹிதாயத்து கிடைத்தது பள்ளி வாசலிலே. நபி அவர்களை கொல்ல வந்த வஹப் இப்னு உமைருக்கு நேர் வழி காட்டப்பட்டது பள்ளி வாசலிலிருந்து. பள்ளி வாசல் ஹிதாயத்துக்குரிய இடம், பள்ளி வாசல் நேர்வழிக்குரிய இடம். பள்ளி வாசலிலே தான் சாந்தி சமாதானம், பள்ளி வாசலில் இருந்தான் ஹைரும் வழக்கத்தும் ஏற்படுகின்றது. பள்ளி வாசலிலே குரோதங்கள் தூக்கி எறியப்படுகின்றது. பள்ளி வாசலிலே பெருமையும் மோசமான செயல்கள் தூக்கி எறியப்படுகின்றது. எனவே பள்ளி வாசல் ஒற்றுமைக்குரிய இடம். இந்த பள்ளி வாசலில் இருந்தால் மக்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டிய இடம். இதைத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். எனவே சிறப்பான இந்த நபியுடைய பிறந்த இந்த மாதத்திலே நாம் விளங்க வேண்டியது, நபி அவர்கள் உலகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்தார்கள். உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலில் இருந்த மக்களை நேரான பாதைக்கு இட்டு சென்றார்கள், முழு உலகத்துக்கு ஹிதாயத்தை கொடுத்தார்கள். எனவே இந்த பள்ளி வாசலில் இருந்து மக்களிடத்திலே அமல்களை உருவாக்க வேண்டிய இடம் அன்புக்குரியவர்களே. அதற்காக வேண்டித்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பள்ளி வாசல்கள் இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல பள்ளி வாசல்கள் இருக்கிறதா ஊருக்குள்ளே அந்த பள்ளி வாசல்களுடைய நியாய பள்ளி வாசல்களுடைய தலை சிறந்த தியாகிகள், தலை சிறந்த நல்ல எண்ணம் உள்ளவர்கள், துறை சார்ந்தவர்கள், அது டாக்டராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், ஒரு அக்கவுண்டன்ட்டாக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இப்படியான எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு சம்மேளனம் என்ற அடிப்படையிலே
அல்லது ஒரு நியாய சபை என்ற அடிப்படையிலே எல்லாரையும் உள்வாங்கி அங்கே ஒரு தலைமை தாங்கக்கூடிய உள்ள நர நிர்வாகங்களை அங்கந்த ஊருக்கே ஒரு பொருத்தமானவர்களை ஏற்பாடு செய்து அதில் எல்லோரையும் ஒன்று சேர்த்தவர்களாக ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் அந்த ஊருக்கு அங்கே வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு ஊருக்கு சிறந்ததை செய்ய வேண்டும். ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த நியாய சபையிலிருந்து தீர்ப்புகளை வழங்கி மக்களை வழிகாட்ட வேண்டும், மக்களை இபாதத்தின் பக்கம் உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்று அகில இலங்கை ஜம்மியத்துலமா முழு இலங்கை மட்டத்திலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளையும் அங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களையும் வேண்டிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலங்கள் மிக பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிராக உலகளாவிய மட்டத்திலும் எம்முடைய நாட்டிலும் ஏராளமான சூழ்ச்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு எத்தனையோ சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீடியாக்களுடைய விபரீதம் மிக பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பைபை என்றும் வெட்சப்பண்டும் இதே போன்று எத்தனையோ இன்டர்நெட் என்றும் எத்தனையோ செய்திகள் எத்தனையோ விடயங்கள் வாலிபர்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படியான கட்டத்திலே எம்முடைய வாலிபர்களையும் எம்முடைய பெண்களையும் எம்முடைய சகோதர சகோதரிகளை நேரான பாதையில் இட்டுச் செல்வதற்கு ஊரில் இருக்கக்கூடிய முக்கியத்தவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஊர்களை கட்டி எழுப்புவது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தால் தலைமைத்துவம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றது. தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக ஒவ்வொரு ஊர்களையும் கட்டுப்பாடற்றவர்களாக போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமைகள் எதிர்காலத்திலே எமக்கு மிக பாரதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை. அதனாலே தான் அகில இலங்கை ஜம்மியத்துலமா நாடளாவிய ரீதியில் இப்படியான புத்திஜீவிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பிலே இருந்து ஊர்களை திட்டம் போட்டு வழிகாட்டுவது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக செய்வோம் என்றால் அமல்களை அதிகப்படுத்தலாம், அமல் உள்ளவர்களை மக்களை ஏற்படுத்தலாம். எந்த ஊரிலே அமல்கள் அதிகரிக்குமோ அங்கேதான் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும். நாம் நினைக்கின்றோம் ஆட்சியாளர்கள் மாறுவதைக் கொண்டு ஆட்சியாளர்களுக்கு சாதகமானவர்கள் வருவது கொண்டு நாட்டிலே எல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அது ஒரு தப்பான அபிப்பிராயம். ஹதீஸை குதிசி என்ன தெளிவுபடுத்துகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நோட்டமிட வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸை குதிசியிலே சொல்லிக் காட்டுகின்றான், மாலிக்குல் முலுக், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் படைத்தவன் அல்லாஹ். குலூபுல் முலுக்கி ஃபீ யதி, ஆட்சியாளர்களுடைய உள்ளம் எல்லாம் என்னுடைய கையிலே இருக்கிறது. வைனல் இபாதைதா அதாவுனி ஹவ்வல்து குலூப முலுக்கிஹிம் பிர் ரஹ்மா வர் ரஹ்பா, எப்பொழுது அடியார்கள் அமல் உள்ளவர்களாக, இபாதத்துள்ளவர்களாக, தொழுகை உள்ளவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக, ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்களோ, ஹவ்வல்து குலூப முலுக்கிஹிம், ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை இறக்கம் அன்பு உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியவர்களால் மாற்றி விடுவான். எப்பொழுது அடியார்கள் இதா சவுனி எனக்கு எப்பொழுது மாற்றம் செய்வார்களோ, இதா சவுனி எனக்கு மாற்றம் செய்வார்களோ, அவ்வள் குலூப முழுக்கையும் பிஸ்தகத்தி ஒன் நெக்கமா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, ஆட்சியாளர்கள் நாம் நினைக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட ஆட்சியாளர்களுடைய உள்ளம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தொழுகை இல்ல, ஹலால் ஹராம்ல போடுதல் இல்ல, பட்டியும் குடியும் சூதும் அநியாயமும் அத்தூழியமும் ஏமாற்றும் துரோகமும் மக்களிடத்திலே நிறைந்திருக்கிறது. ஏதோ ஜும்மாவுக்கு மட்டும் வருவார்கள், மற்ற நேரத்தில் தொழுகை இல்ல, வயது வந்தவர்களிடத்தில் தொழுகை இல்ல, பள்ளியுடன் தொடர்பில்ல. அல்லாஹ் அவ்வல்து குலூப முலுக்கிஹிம், ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் அங்கே கடினம் உள்ளதாக மோசமாக இறக்கம் கட்டவர்களாக அல்லாஹ் மாற்றி எங்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்களாக அட்டுழியம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவார் என்பதை ஹதீஸை குதிசி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊருடைய துறை சார்ந்தவர்கள், ஊருடைய பொறுப்புதாரிகள், ஊருடைய நிர்வாகிகள், ஊருடைய முதிர்ந்தவர்கள் அவர்கள் அந்த ஊரை சரியாக வழிநடத்துவதற்கு ஒரு அமைப்பாக இருந்து, நிர்வாகமாக இருந்து, நியாய சபையாக இருந்து அல்லது ஒன்றியமாக இருந்து அன்புக்குரியவர்களே அந்த மக்களுக்கு வழிகாட்டுவது, அமலின் பக்கம் மக்களை தூண்டுவது கட்டாயம். அதே போன்று ஊரிலே வட்டி இருக்கிறதா, வட்டிலே சூதா, குடியா, விபச்சாரமா, உட்டிலே ஊரிலே கஞ்சா விற்கிறார்களா, குடுவிக்கிறார்களா, மோசமான பாவம் நடந்து கொண்டிருக்கிறதா, தியேட்டர்கள் நடத்துகிறார்களா. அன்புக்குரியவர்களே, இவைகளை தடுப்பது அந்த ஊருடைய பொறுப்புதாரிகளின் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஊரிலே பள்ளிவாசலை மட்டும் பராமரிப்பது பொறுப்பு அல்ல, ஊருடைய முழு ஊரையும் கட்டி காப்பது அவர்கள் பொறுப்பு. இல்லை என்றால் உலகத்திலே ரஷ்ய என்று கொலரை மேலே போட்டுக் கொள்ளலாம், நிர்வாகி என்று தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். நாளைய தியாமத்திலே படைத்த ரப்பு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு ஊர்களை திருத்துவது, ஊர்களிலே எத்தனை விடயங்கள் செய்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட சில ஊர்களிலே மகரிபுக்கும் இசாவுக்கும் இடையிலே எந்த வீடுகளிலையும் டிவி பாவிக்க கூடாது, டிவியை போடக்கூடாது, படம் பார்க்க கூடாது. ரஹமத்துடைய நேரம் வீடுகளிலே குர்ஆன் ஓத வேண்டும். 10-25 வருஷத்துக்கு முன்னால முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியிலே சென்றால் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இதா வகாயத்தில் வாக்கியா, இப்படியாக சூரத்தில் வாக்கியாவும் சூரத் யாசீனும் சலவாத்தும் திக்ரும் ஓதக்கூடிய வீடுகளாக சந்தன குச்சில் பத்த வச்சு சாம்பராணி புக பிடிச்சி வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களில் எல்லாம் மகரி பாதித்தால் வீடுகள் மணக்கும் குர்ஆனோதக்கூடிய வீடுகளாக இருந்தது. இன்று படமும் காட்சியும் மோசமான செய்திகள், 4 சுவருக்குள்ளே நடக்கக்கூடியதை அப்பட்டமாக வெட்டங்கட்ட ரோஷங்கட்டவர்களாக உம்மா பாப்பா மச்சன் மதனி தாத்தா தங்கச்சி அனைவரும் அந்நியவர்களை போட மோசமாக முஸ்லீம்கள் நடந்து கொள்வதாக இருந்தால் அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் தரங்குமா? ரஹமத்துடைய மலக்குகள் வருவார்களா? அன்புக்குரியவர்கள், ஜின்னும் சைத்தானும் பேயும் பிசாசும் தான் அந்த வீட்டுக்கு வரும். அங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்க மாட்டாது. அன்புக்குரியவர்களே, சோதனைக்கு மேல் சோதனை இறங்குவதற்கு காரணமாகிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, சிந்தனை கெடுங்கள். இன்று வாலிபர்களை பார்த்தால் அந்த வாலிபர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் செய்து அவர்களை நேர் வழிப்படுத்துவது கட்டாயமாகிவிட்டது. தகப்பனுக்கு கட்டுப்படுகின்றார்கள் இல்லை? ஏன் தகப்பன் வா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இல்லாமல் இருக்கிறார்? ஏன் ஹலால் ஹராமான சாப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறது? இதனாலே வாலிபர்கள் இரவாகிவிட்டால் கானடியிலும் போக்கடியிலும் கடையடியிலும் இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவருடைய வாட்ஸ்அப்பிலையும் அவருடைய கம்ப்யூட்டரிலும் போனிலும் டெலிபோனிலும் மோசமான காட்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மோசமான காட்சிகளை பார்க்கின்றார்கள். ஊருக்கு கட்டுப்படுகின்றார்கள் இல்லை, மூத்தவர்களுக்கு பெரியவர்களுடைய பேச்சை மதிக்கின்றார்கள் இல்லை. இப்படியான நிலைப்பாடுகள் ஊர்களிலே சென்று கொண்டு போகிறது. இவைகளுக்கு புத்திஜீவிகள், முதிர்ந்தவர்கள், உளமாக்கள், துறை சார்ந்தவர்கள் அங்கே திட்டம் போட்டு அந்த வாலிபர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். வீடுகளை செம்மையாக்க வேண்டும். வீடுகளுக்கு மலக்குகள் இறங்கக்கூடிய ரஹமத்துடைய வீடுகளாக மாற்ற வேண்டும். வீடுகளில் அமல்கள் நடக்க வேண்டும். எல்லோரும் பள்ளியுடன் அமலுடன் தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். வட்டியோடு மோசமான வியாபாரங்களோடு தொடர்பு இருந்தால் ஏன் இப்படி செய்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன குறை? அப்படியாக இருந்தால் அந்த வீடுகளில் ஊர்களில் ஜக்காத்தை ஒன்று சேர்த்து, சதக்காக்களை ஒன்று சேர்த்து, பைத்துல் மால்களை ஏற்பாடு செய்து இப்படியானவர்களுக்கு உதவிகள் செய்து ஹராமான வியாபாரங்களை விட்டு அவர்களை நீக்க வேண்டும். ஹராமான தொழில் செய்வது அவர்களுடைய வறுமையின் காரணமாக, விபச்சாரத்தில் ஈடுபடுவது வறுமையின் காரணமாக, வெளிநாடுகளுக்கு பெண்கள் செல்கின்றார்களா? இதனால் எத்தனையோ விபரீதம் அவைகளை அங்கே தடுப்பதாக இருந்தால் மூத்தவர்கள், தனவந்தர்கள், அங்கே துறை சார்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்து இவைகளுக்கு ஊரிலே உள்ள அங்கே பண்டுகளை, ஜக்காத்துகளை, சதக்காக்களை, ஹதியாக்களை, பைத்துல் மால்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவிகள் செய்து குமர்களை கொடுப்பதற்கு வழி செய்ய வேண்டும். அவருடைய சிறு வீடுகளை கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியான திட்டங்களை எல்லாம் அந்த நியாய சபை என்பது ஊரிலே ஒன்று சேர்ந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்காக செயல்பட வேண்டும். மேலான சூழலே பள்ளி வாசலை மட்டும் கட்டி பிடித்துக் கொண்டு பள்ளி வாசலுக்குள்ளே திருத்திக் கொண்டு இருப்பது பள்ளியுடைய பணி மட்டுமல்ல, பள்ளிக்கு வெளியிலே 90% பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பாவங்கள் நடக்கிறது, அவர்தானே பாவம் செய்கிறார் என்று மௌனமாக மௌனிகளாக இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கியதற்கு பிறகு அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும். இதற்கு பிறகு சிந்தித்து வேலை இல்லை. எனவே இப்படியான நிலைப்பாடுகள் ஏற்படாமல் நாம் ஒவ்வொருத்தரும் ஊருடைய கருசினை உள்ளவர்களாக, ஊருடைய அன்புள்ளவர்களாக ஒவ்வொருத்தரும் செயல்பட்டு இந்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்துவது கொண்டுதான் எம்முடைய எதிர்கால சந்ததிகளை நேரான வழிக்கு சேர்த்து செல்ல முடியும். இந்த மொண்டசூரிகளை பார்த்தால் இந்த மொண்டசூரிகளே கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடியதாக மொண்டசூரிகள் எத்தனையோ மொண்டசூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும். சின்ன பிஞ்சு பாலகந்த உள்ளத்தில் நஞ்சை போட்டாலும் அங்கே தேனை போட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். நஞ்சை போடக்கூடிய இடமாக எம்முடைய பிள்ளைகளை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதே போன்று பாடசாலைகளை முடியுமானாலும் ஆண்கள் பெண்கள் பாடசாலைகளாக பிரித்து அந்த அந்த பாடசாலைகளை நடத்துவதற்கு நாம் ஒருத்தர் முனைய வேண்டும். மேலான சோகர்களே, அப்படியாக நடக்கின்ற பொழுது அங்கே அதற்கு முக்கியமான ஒரு மொழியாக இருந்து, ஒன்றியமாக இருந்து, சமாதான சபையாக இருந்து செயல்பட்டால் தான் எதிர்காலத்திலே அந்த பள்ளிவாச அந்த பாடசாலைகளை சீராக்க முடியும். எதிர்காலத்திலே சிறந்த படித்த மகான்களை எம்முடைய ஊர்களிலே உருவாக்க முடியும். இன்று எப்படி என்றால் முஸ்லீம் சமுதாயம் 10ஆம் வகுப்பு ஓயல் பரிசை எடுத்துவிட்டால் அடுத்த கட்டமாக பாஸ்போர்ட்டை எடுக்கின்றார், வெளிநாடு பறந்து விடுகின்றார். அது 5-6 வருஷம் 10 வருஷம் இருந்துவிட்டு தொழிலற்றவராக உலகத்து ஊரிலே வந்து செயல்படுகின்றார்கள். பாவத்தின் பக்கம் திசை திரும்பக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக அவர்கள் ஏன் இப்படி செல்கின்றார்கள்? வசதியற்றவர்களாக, கஷ்டமுள்ளவர்களாக, அவர்கள் மேற்படிப்பை தொடர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்காலத்திலே டாக்டராக, என்ஜினியராக, சிறந்தவர்களாக, துறை சார்ந்தவர்களாக ஊரிலே உள்ளவர்கள் சிந்தித்து அப்படியானவர்களுக்கு உதவி செய்து அப்படியான படிப்புள்ளவர்களாக நாம் அவர்களை மாற்ற வேண்டும். அது ஊருக்கு எதிர்காலத்திலே பாரிய ஒரு பிரயோசனத்தை ஏற்றித்தரும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக ஏராளமான திட்டங்களை எல்லாம் இந்த செயல்படுத்த முடியும். வறுமை கோட்டிலே உள்ள மக்களை அகற்ற முடியும். அவர்களுக்கு வீடு இல்லையா, தொழில் இல்லையா, சின்ன சிறு தொழில்களுக்கா ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும். ஏராளமாக உதவி செய்வதற்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்காக ஊருடைய நிர்வாகிகள், துறை சார்ந்தவர்கள், ஊரிலே மிக முக்கியமானவர்கள் முன்வந்து ஆலோசனைகள் செய்து ஊர்களிலே அழகாக நியாய சபையா அல்லது ஒன்றியமா அல்லது அதாவது சமாதான சபையா இவைகள் இப்படியாக ஏதோ ஒன்றையே பேரிலே நியமித்து செயல்படுவார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, ஊரிலே இருக்கக்கூடிய வழக்கு வம்புகள் பொலிசிக்கு கோர்ட்டுக்கு போக மாட்டாது. இவர்கள் நியாயமாக இருந்து தீர்ப்புகளை வழங்கி அவர்களை அழகான முறையிலே வழிகாட்ட முடியும், ஒற்றுமையாக்கிவிட முடியும். அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒரு காலம் இருந்தது, அவர் அந்த தௌவா, இவர் இந்த தௌவா, அவர் அந்த தரிக்கா, இந்த தரிக்கா என்று புலவுபட்டுக் கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் புலவுபட்டதனால காதியானிகள் இன்னைக்கு வந்து பூந்துட்டாங்க, ஷியாக்கள் வந்து புகுந்து விட்டாங்க. இன்றைக்கு இவைகளை பற்றி கொத்துபாவிலே தெளிவாக சொல்ல முடியாது. அண்மையிலே அகில இலங்கை ஜம்மியத்துலமாக மூலமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன் அங்கே போகிறோம்? நஹனு அஹ்லுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றுவோம், ஹதீஸ பின்பற்ற மாட்டோம் என்று ஒரு மோசமான வழிகட்ட கூட்டம் இலங்கையில் இதுவரைக்கும் இருக்கவில்லை. அதுவும் உருவாகி விட்டார்கள். இப்படியாக எமக்கு மத்தியிலே உழவுபடுவோம் என்றால் அப்படியான பாத்திலான கொள்கைகள் இன்று வந்து புகுந்து விடுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எமக்கு மத்தியிலே விட்டுக் கொடுப்போடு ஒற்றுமையாக நாம் செயல்பட வேண்டும். அங்கே கட்சி வேதங்கள் இருக்கும், மார்க்கத்திலே கருத்து வேற்றுமை உள்ளவர்கள் இருப்பார்கள். இவைகளை தூக்கி எறிந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்கள் என்ற ஏகத்துவ நம்பிக்கையோடு நாம் ஒன்றுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒன்றாக செயல்பட வேண்டும். உத்தரத்தை புண்படுத்திக் கொண்டு உத்தரத்தை நோவித்துக் கொண்டிருப்போம் என்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளைய கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, பட்டி எவ்வளவு பாவமானது, மோசமான பாவம். தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன் வட்டி சாப்பிடுவது லேசான பாவம் அல்ல. இதைவிட பயங்கரமானதான் ஒரு மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது. மாலமக்கி மாஃபியபக்கி கௌபத்துல்லாவை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஓண்ட கண்ணியம் என்ன, மேன்மை என்ன, உன்னை விட மேலதான் ஒரு மூமியினுடைய மானம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கௌபத்துல்லா வடைச்சி சுக்கு நூறாக்குங்க, அது பெரிய பாவம் அல்ல. மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது அதுதான் பாரிய பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. மேலான சோழர்களே, எங்கள்கிட்ட நல்ல அமலைக்கும் தஹஜ்ஜத்திற்கும் நோன்பு பிடிப்போம், குர்ஆன் ஓதுவோம், தர்மம் செய்வோம், அனைத்தும் செய்வோம் என்றாலும் கூட ஒரு மூமியினுடைய உள்ளத்தை நோவிருத்தி, ஒரு மூமியினை துன்புறுத்தி, ஒரு மூமியினை இழிவுபடுத்தி இருப்போம் என்றால் நாளைய கியாமத்தில் எங்களை எந்த அளவுக்கு சொன்னா எங்கள் அமல் எல்லாம் ஒன்று சேர்த்து அவருக்கு கொடுக்கப்படும். கொடுத்துட்டு அவர பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டு நாங்கள் நரகம் போக வேண்டி ஏற்படும். இதைத்தான் நபி அவர்கள், பங்களோட்காரன் யாரு தெரியுமா என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, காசி படம் இல்லாதான் பங்களோட்காரன் இல்ல, நாளைய கியாமத்தில் ஹஜ்ஜி உம்ரா ஜகாத்து தர்மம் என்றெல்லாம் அமலோட வருவான். அவன் நாளைய கியாமத்தில் யாருக்கும் லரபஹாதா சத்தமஹாதா சபக்க தமஹாதா, யாருக்கும் ஏசிருப்பான், யாரையும் ஹக்கெடுத்திருப்பான், யாருக்கும் கடன் வச்சிருப்பான், மனசை புண்படுத்தியிருப்பான். அன்புக்குரியவர்களே, அவன் அமல் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். அவனை நரகத்தில் போடப்படும், இவனை சொர்க்கத்தில் போடப்படும். எனவே இந்த நிலைமை எங்களுக்கு உருவாகிடக்கூடாது. மேலான சோழே, யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்பது அழைச்சல்லோ அவன்தான் முடிவு செய்வான். அதனால யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, யாரையும் தூசணிக்க கூடாது, யாரையும் கேவலப்படுத்த கூடாது. அல்லாடத்தில் முடிவை நாங்க ஒவ்வொருத்தரும் கெஞ்சி அழுது அழுது எதிர்பார்க்க வேண்டியவர்களாக இருக்கணும். மேலான சொல்லு, அதனால எங்களுக்கு மத்தியில ஒத்துமை, எங்களுக்கு மத்தியில விட்டுக் கொடுப்பு, எங்களுக்கு மத்தியில புரிந்துணர்வு ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில வரணும். அதே போல மேலான சோழர்களே, இந்த நாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த ஊரை பொறுத்தவரையில பெரும்பான்மை சகோதரர்களாக இந்த ஊருக்குள்ள பெரும்பான்மை சகோதரர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, இதே போல எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியதான், அது அக்குறுணையாக இருக்கலாம், மடவளையாக இருக்கலாம், அலுக்கமையாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், அங்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, இது நாங்கள் சிறுபான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரும்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரும்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பான்மையோடு சிறுபான்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ந்தாங்க. நபி அவர்கள் தொழும் பொழுது ஒட்டக குடலை கொண்டு போட்டாங்க. நபி அவர்கள் பாதையில போகும்போது கல்லால் அடிப்பாங்க, காரி துப்புவாங்க, இன்னக்க மஜ்னூன், நீ பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க நபி அவர்களுக்கு. சுபஹானல்லாஹ், சூனியக்காரன் தான் சொல்லுவாங்க. மேலான உத்தம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலில் இருந்து அங்கே ரத்தம் ஓடிச்சுது, கல்லடிச்சாங்க, ரத்தத்தை ஓட்டினாங்க, அப்படியே புடவையை கொண்டு நிறுத்தி கழுத்தை கொல்ல பார்த்தாங்க நபி அவங்களை. சுபஹானல்லாஹ், பாரங்கல்ல கொண்டு வச்சாங்க. இப்படி எல்லாம் அநியாயம் செஞ்சாங்க மேலான சோழர்களே. இன்றைக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய காவல்கள் வேணுமெண்டா கூடினா தம்பியா அம்பையா சொல்லுவாங்க, வேறொன்றும் அதுக்கு மேலால் ஒன்றும் இல்ல. அன்புக்குரியவர்களே, அந்த நபி அவர்களை எத்தனையோ அநியாயம் செஞ்சாங்க, எத்தனையோ கொடுமை செஞ்சாங்க. நபி அவங்க பிக்கட்டின் செய்யல, நபி அவங்க அடிச்சு கொள்ள போகல. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மன்னிச்சாங்க, சுபஹானல்லாஹ், மன்னிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, மக்காவுடைய வெட்டி ஹிஜ்ரி 8ல கடைசிச்சுது, எந்த ரத்தம் செஞ்சாம கௌபத்துல்லா புடிச்சாங்க, சிலைகளை உடைத்து வீசினாங்க. யாருக்கும் அங்கே நபி அவர்கள் அநியாயம் செய்யல. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் யாரும் வெடிப்போடல, நபி அவர்கள் எதுவுமே செய்யல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துட்டுதா, ஃபஸ்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வ சுஜூத் செய்யுங்க, அல்லாஹ்வ துதி செய்யுங்க, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வெற்றி தந்துட்டான், ஃபஸ்தக்ஃபிரு, இஸ்திஃபார் செய்யுங்க, இதனால விபரீதம் ஏற்பட்டு கூடாது, பின்னாலண்டு இஸ்திஃபார் செய்யுங்க, தொழுகிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்றோம், பெரியோர் அமல செஞ்சுட்டு. அதே போல எங்களுக்கு நினைச்சக்கூடியவர்கள் நினைச்ச சிலர்கள எண்ணத்தில் எங்களுக்கு விருப்பமான ஆட்சி வந்துட்டது என்று சொல்லி நாங்க பெருமை கொண்டாடி, நாங்க பெருமிதமாகி, நாங்க பெரும்பான்மையுடைய உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய முறையில சிலர்கள் நடக்கலாம். அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள்ல கூட நாங்க வார்த்தைகளால கூட நாங்க அவர்களுடைய மனசுகளை நோவிக்கக்கூடிய முறையில நடந்து கொள்ள கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபு நாட்டிலிருந்து யூனிவர்சிட்டியிலிருந்து 7 உலமாக்கள் வந்தாங்க. அவரிடத்தை கேட்டோம், இந்த நாட்டில நீங்க எப்படி கண்டுகொண்டீங்க முதலாவது? சொன்னார்கள், இந்த நாட்டில நாங்க எங்க நாட்டில வாழ்றோம், ஈமானிக்கு அஹ்லாக் இல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சோழர்கள் ஈமான் இல்ல, நல்ல பண்புள்ள மக்களாக இருக்கிறார்கள், நல்ல பண்புள்ள மக்கள்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5-10 வீதமானவர்கள் தான் மிக மோசமானவர்கள், வெறியுள்ளவர்கள். ஆனால் 90 வீதமான மக்கள் அன்புக்குரியவர்களே நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. அதனால நபி அவர்கள் முழுக்க முழுக்க மோசமான மக்களோடு கூட, யஹூதிகளோடு கூட, கொல்ல வந்தவர்களோடு கூட, பைத்தியகாரம் பேசினவர்களோடு கூட நபி அவர்கள் சண்டைக்கு போகல, உருக்கி பார்க்கல. நபி அவர்கள் விட்டு கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க. அதனாலதான் மக்காவும் மதீனாவும் இஸ்லாத்துக்குள்ள வந்தது அன்புக்குரியவர்களே. அதனால குணத்தின் குன்று நபி அவர்கள் குணத்தை காட்ட வந்தவர்கள். நாங்க இன்னமா புஸ்தி உத்தமி மக்காரிமல் அஹ்லாக், அஹ்லாக்க படிச்சு கொடுக்கத்தான் வந்தேன் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க இந்த நபியுடைய குணங்களை படிச்சு இந்த நாட்டில பெரும்பான்மை சோதனைகளை வாழ்கிறோம். எனவே நாங்க பெருமிதமாயிருக்கிறோம், இங்க எதற்கும் ரெடி என்று எண்ணங்கள் வந்துடக்கூடாது. ஏன் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் அக்கம்ப கல்லத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சோதர்கள் ஒரு சிலர்கள் மோசம், நல்ல மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்கட குணங்களை நபி அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படையில சிறப்பான இந்த மாதத்தில், நபி அவர்கள் வளர்ந்த ரபியுள்ள மாதத்தில், நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு எங்கள்கிட்ட நல்ல பண்பாடுகள் எடுத்துக் கொள்ளணும், நல்ல குணங்கள் எங்கள்கிட்ட ஆக்கிக் கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, இதை கொண்டுதான் இஸ்லாம் பரவும். எங்கட தொழுகையோ எங்கட நோம்பையோ பார்க்கிறல்ல, எங்கட வியாபாரத்தை, எங்கட கொடுக்கல் வாங்கல, எங்கட கல்யாணத்தை, எங்கட மையத்தை, எங்கட போற ரோட்ல போற முறைகளை, மக்களோடு நடந்து கொள்ற முறைகளை அஹ்லாக்க பாக்குறாங்க. அஹ்லாக்க பார்த்துத்தான் இந்த மக்களுக்கா ஏசுறீங்க, இந்த மக்களுக்கா இப்படி செய்றீங்க. இந்த எத்தனையோ பேர்கள் எங்களின் மீது பரிதாபப்படுவார்கள். இந்த நாட்டில் யஹூதி நசரானிகள் இந்த யூதிகள் வந்து பூந்திக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அவருடைய சதிகள் எதிர்காலத்திலும் மிக பயங்கரமாக இருக்கும். அவைகள் இருந்து விடுபட்டு இந்த பெரும்பான்மை சகோதரர்களோட நல்ல பண்போடு நடப்போம் என்றால், எங்களுக்கு மத்தியில் ஒத்துமே பிற சகோதரர்களுடைய நல்ல பண்பாடோடு நடப்போம் என்றால், எங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் உதவிகள் ஒத்தாசைகள் செய்வோம் என்றால், நிச்சயமாக வல்லவன் அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான் மேலான சொல்லி. அதனால ஜம்மியத்துலமா வழிகாட்டக்கூடிய அமைப்புல ஊர்கள நியாசை சேவர்களா அமைச்சு எதிர்காலத்திலேயும் மக்களை நல்வழிப்படுத்துவோம் என்றால், நல்ல வழியை காட்டுவோம் என்றால், பாவங்கள் இருந்தால் அவைகளை ஊர்களில் இருந்து அப்புறப்படுத்துவோம் என்றால், அமல் உள்ளவர்களாக பள்ளியோடு மக்களை தொடர்புள்ளவர்களாக எம்முடைய சின்னஞ்சிறு குழந்தைகளும் அமலோடு இபாதத்தோடு பள்ளியோடு உலமாக்களோடு தொடர்புள்ளவர்களாக ஆகுவதற்கு ஆக்குவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் பறக்க வேண்டும். இந்த நிலைப்பாடுகளை ஊர்களே செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஏற்பாடு செய்யும் என்றால், ஏராளமான விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, நிர்வாகம் பள்ளிக்கு வெளியிலே 90% விடயம் இருக்கிறது. கொத்துபாவிலே சொல்லி முடிக்க முடியாது. எனவே உதாரணத்துக்கு இரண்டொன்றை சொன்னேன். இவைகளை எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக, எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்ல பண்பாடோடு வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக, ஏனைய புறமத சகோதரர்களோடும் எங்களுடைய நல்ல குணங்களை காட்டிக் கொள்வதற்கு, எங்களுடைய குணாதிசயங்களை காட்டி அவர்களும் இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களாக ஈர்க்கக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே, எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்மை பொருந்திக் கொள்வாயாக. நல்லடியார்கள் பட்டியலே நீ சேர்த்துக் கொள்வாயாக. இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. அக்கம் பக்கத்துள்ளவர்களையும் ஒற்றுமையானவர்களாக இந்த ஊரோடு இணைந்து வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய கலாச்சாரங்களை பாதுகாத்துக் கொண்டு ஏனைய பிறமத சகோதரர்களுடையும் நல்லெண்ணத்தோடு புரிந்துணர்வோடு நீ வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே, எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.